போன வாரத்திலே நாம் தியானித்த செய்தியை அன்னைக்கு ஏராளமான காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஒரு சிலர் வேதத்தை படிச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது ஹோல் பைபிள் அந்த செவன்த் சென்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஐ ஓபனரா இருந்துச்சு. கண்களை திறந்து விட்டது போல உங்களுடைய செய்தி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நிறைய காரியத்தை எனக்கு கொடுத்தாலும் எனக்கு தொடர்ந்து அடுத்த வாரம் பேசணும் எனக்கு ஆசை. ஆனால் பேசணும்னு நினைக்கும் போது அது கர்த்தருடைய சித்தமாங்கிறது அதை விட முக்கியம். செய்தி இருக்குதுன்றதுக்காக அப்படி கூட நீங்க கொட்டிட முடியாது. ஆனாலும் நான் நினைச்சேன், ஆனால் கர்த்தர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய விஷயங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசி எனக்கு குறிப்பாளாய் கொடுத்திருந்தார். ஆனால் அதெல்லாத்தையும் எடுத்து இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. தொடர்ந்து நான் ஜெபிக்கும் பொழுது இந்த செவன்த் சென்ஸ் நமக்கு இது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு எதுல ரொம்ப இருக்கணும் அதை பேசும்படி என் உள்ளத்தை கர்த்தர் அதிகமாய் பாரப்படுத்தினார். அதனாலே பழைய ஏற்பாட்டிலிருந்து எனக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் பேசியிருந்தார். அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன், அதை நான் தொடல. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னைக்கு சாயங்காலமோ அல்லது அடுத்த வாரம் சாயங்காலமோ ஒரு ஈவினிங் சர்வீஸ்ல அதை நான் பேசுறேன். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு இந்த செவன்த் சென்ஸ் எப்படி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம். அதை குறித்து நாம தியானிக்க போறோம். இன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்குள்ள போக போறதில்ல, இருந்தாலும் நம்முடைய தலைப்பு வசனத்தை மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 19:2.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. போன வாரம் ஒருவேளை வராதவர்களுக்காக கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லுகிறேன். அறிவு என்பது நம்முடைய மூளையை சார்ந்தது என்று சொல்லி நம்ம எல்லாரும் அறிவோம் இல்லையா? மூளையில தான் அறிவு இருக்கிறது. அப்படி இந்த அறிவு மூளையை சார்ந்தது என்று நம்ம சொல்லுகிற சூழ்நிலையில் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுது. மூளையில அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்லன்னு சொல்லல, ஆத்மாவில் அறிவில்லாமல் இருப்பதுதான் நல்லதல்ல. இந்த உலகத்திலே மூளையிலே நம்ம அறிவில்லாமல் நீ ஒரு முட்டாள், உனக்கு என்ன தெரியும், அறிவில்லாதவனா இருக்கிற, எல்லாம் மூடத்தனமா பண்ற அப்படின்னு 4 உங்களை சொல்றத பத்தி கூட கவலைப்படாதீங்க. அப்படி சொன்னாலும் கவலைப்படாதீங்க. ஆனால் அப்படி சொல்ல கர்த்தர் வைக்க மாட்டார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் இந்த உலக அறிவையும் கர்த்தர் நமக்கு அதிகமாக்குகிறார். இந்த உலக காரியத்தையும் திறம்பட செய்வதற்கு நம்மை அறிவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆத்மாவில் நமக்கு அறிவு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆத்மாவில் அறிவு என்பது உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷருக்கும் கிடையாது. அதுதான் செவன்த் சென்ஸ். உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அறிவுகள் இருக்கிறது. இப்ப எடுத்துட்டீங்கன்னா அந்த நத்தை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சென்ஸ். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் அதுக்கு ஒரு சென்ஸ் தான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் 2 சென்ஸ் 3 சென்ஸ் என்று வரும். கடைசியிலே மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் 5 சென்ஸ் உள்ளவைகள். மனுஷனுக்கு 6வது சென்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் நல்லது கெட்டது சுத்தமானது சுத்தமில்லாதது அதெல்லாம் அறிந்து நம்ம பகுத்தறிந்து நடக்கிறது 6வது சென்ஸ் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். எது சுத்தமானது எது சுத்தமில்லாதது எது அசுத்தமானது எதை நம்ம சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது எது நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் பகுத்து அறியக்கூடியது ஒரு 6வது அறிவு பொதுவாக மனிதனுக்கு உண்டு. ஆனால் 7வது ஒரு அறிவு என்று கர்த்தர் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் 7வது அறிவு. இந்த 7வது அறிவு என்பது தேவனை அறிகிற அறிவு, தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவின் மூலமாகத்தான் ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிற நாம் தேவனாகிய கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முடியும். இந்த 7வது அறிவு நமக்கு எப்போ ஆபரேட் ஆகுது, என்ன சொல்றது, ஆக்டிவேட் ஆகுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ஏழாம் அறிவு ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ஆக்டிவேட் ஆகுது. அது ஆக்டிவேட் ஆன பிறகு அந்த அறிவு தொடர்ந்து வளர வேண்டும். ஒரே நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஏழாம் அறிவிலே நம்ம சென்ஸ், அந்த செவன்த் சென்ஸ் நமக்கு கிடைக்கிறது. இந்த செவன்த் சென்ஸ் மூலமாகத்தான் கர்த்தரை நம்ம புரிகிறோம், அவரை அறிகிறோம், அவருடைய சித்தத்தை அறிகிறோம், அவருக்கு ஏற்றவர்களாய் வாழ்வதற்கு இந்த ஏழாம் அறிவு தான் நமக்கு உதவி செய்கிறது. இந்த ஏழாம் அறிவு நமக்கு வந்த பிறகுதான் நம்மை ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த ஏழாம் அறிவு தான் நமக்கு கொடுக்குது. வேதத்தை தியானிக்க வேண்டும் என்கிற உணர்வு இந்த ஏழாம் அறிவு தான் கொடுக்கிறது. கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற உணர்வை இந்த ஏழாம் அறிவு தான் கொடுக்குது. கர்த்தரோடு எப்படி பழகலாம் என்கிற காரியத்தை இந்த ஏழாம் அறிவு தான் கொடுக்குது. எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உடனே நம்முடைய உள்ளத்திலே அதை செய்வதற்கு முன்பதாக கூட இது நல்லது கெட்டது என்று சொல்லி ஒரு சென்ஸ் நமக்குள் ஆபரேட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் ஏழாவது அறிவு. அப்ப தப்பு செஞ்ச பிறகு ஒரு உலகத்து மனுஷனுக்கு தப்பு செஞ்ச பிறகு தப்புன்னு தெரியும். ஆனால் ஏழாம் அறிவு உள்ளவனுக்கு தப்பு செய்வதற்கு முன்பதாகவே அது தப்பான பாதை என்று அவனுக்கு முதலே தெரியும். அப்ப அந்த செவன்த் சென்ஸ் இருக்கிறது சென்சிட்டிவான விஷயம். தப்பு செய்து தப்பை அறிந்து கொள்வதல்ல, தப்பு செய்வதற்கு முன்பதாகவே அது தப்பு என்பதை புரியக்கூடிய ஒரு அறிவு. அப்ப இந்த செவன்த் சென்ஸ் நம்முடைய லைஃப்ல எப்பொழுதும் ஷார்ப்பா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஏழாம் அறிவிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருப்பீர்கள். எந்த அளவுக்கு இந்த ஏழாம் அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருப்பீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறுவீர்கள். எந்த அளவுக்கு இந்த ஏழாம் அறிவு உங்கள் வாழ்க்கையில வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். இல்லைனா இந்த ஏழாவது அறிவை நீங்கள் பெற்றிருந்தும் அதிலே வளராமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைந்து போவோம். இன்றைக்கு பிசாசானவன் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆறு அறிவில் அவன் சிறந்து விளங்குறதுக்கு அவன் விட்டுடுவான். ஆறு அறிவில் அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கு விட்டுருவான். ஆனா அந்த ஏழாவது அறிவிலே வளருவதைத்தான் அவன் தடுக்க பார்ப்பான். பிசாசு என்னைக்குமே இந்த செவன்த் சென்ஸ்ல தான் போக்கஸா இருப்பான். அதிலே ஒரு தேவ பிள்ளை வளர்ந்துடக்கூடாது, அதிலே ஒரு தேவ பிள்ளை முன்னேறிடக்கூடாது, அதிலே ஒரு தேவ பிள்ளை விருத்தி அடைஞ்சிடக்கூடாது. இதிலே பிசாசானவன் என்னைக்குமே ரொம்ப கவனமா இருப்பான். ஏன்னா அதுலதான் நம்முடைய வெற்றி தோல்வி இருக்கிறது என்பதை அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை ஸ்தாபித்த பிறகு அவர்களுக்காக தொடர்ந்து அவர் ஜெபித்து வந்தார். அப்படி ஜெபித்து வரும் பொழுது கர்த்தர் இந்த ஏழாம் அறிவிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் வளர வேண்டும் என்பதை குறித்து ஜெபிக்க வச்சார். அந்த சபைகளை ஸ்தாபிக்க வைத்த பவுலை வைத்து கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். அப்படி ஜெபித்து ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த அறிவிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் அவர் ரொம்ப கன்சர்ன்டா இருந்தார். ஆனால் இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், உண்மையா சொல்ல போனால் நிறைய ஊழியர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது, இது போதிக்கப்படாமல் இருக்கிறது. இது ஒரு ஆழ்ந்த சத்தியம், இது போதிக்கப்படாமல் அறியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாய் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே வாசித்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 9-11 மூன்று வசனங்களையும் நாம் வாசிப்போம்.
இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும்
ஆவிக்குரிய விவேகத்தோடும்
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய
கனிகளை தந்து
தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக
அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்
சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும்
உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது இந்த கர்த்தரை அறிகிற அறிவு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் செய்யப்பட்டது. பவுலுடைய ஜெபங்கள் எல்லாம் பெரும்பாலும் ப்ராஃபெடிக் பிரேயர், அதாவது சம்பந்த இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகளை வைத்து ஜெபித்தது சில விஷயங்கள். ஆனால் அவர் வேதத்திலே இப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற எல்லாமே தீர்க்க தரிசன ஜெபங்கள். அந்த ஜபத்தை குறித்து இன்னும் சொல்ல போனால், இது பவுலுடைய உள்ளத்திலிருந்து தோன்றின பாரம் அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்திலே தோன்றுகிற ஒரு பாரம். தன் சபை, தன்னால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பாரப்பட்டாரோ, அந்த பாரத்தை பவுலுக்குள் கர்த்தர் வைத்து அவரை ஜெபிக்க வைத்து அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை சபைகளிலே கொடுக்கிறார். இதுதான் காரியம். அப்ப அன்றைக்கு பவுல் ஜெபித்தார், நீங்கள் எப்படி ஆகிலோ அவரை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கான பதிலை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நான் கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பைபிள் நீங்க எந்த ஒரு சின்ன ஒரு வசனத்தை கூட கேர்லெஸ்ஸா படிக்க கூடாது, கேஷுவலா படிக்க கூடாது, புரியுதுங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. இது ஏதோ பவுல் என்னைக்கோ ஏதோ ஒரு கொலோசை சபைக்கு ஜெபிச்சுட்டு போயிட்டார் நினைச்சிடாதீங்க. அவர் அந்த ஜெபிச்ச ஜெபத்தை நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க, புரியுதா? பைபிள் நம்ம சில நினைச்சிருவோம், இதை படிக்கும்போது கொலோசை சபைக்கு ஜெபிச்சார், சரி இருக்கட்டும், அவங்க அது அவங்க பாடு, நமக்கு நம்ம காரியத்தை நம்ம பார்ப்போம். இல்ல இல்ல இல்ல, இது கொலோசை சபைக்காக செய்யப்பட்ட ஜபம் மட்டுமல்ல, காலகாலமாய் உலகத்திலே தோன்றுகிற ஒவ்வொரு சபைகளுக்காய் செய்யப்படுகிற கர்த்தருடைய பாரத்தினால் நிறையப்பட்ட ஒரு ஜபம் தான் இது. சரி, இப்ப இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு, இது நமக்கு ரொம்ப அவசியம், புரியுதுங்களா? இது இல்லைன்னா கண்டிப்பாய் நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைவோம். பிசாசானவன் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில பிளாக் பண்ணுமா நான் சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் பின்பு புதிய ஏற்பாட்டுக்குள் நம்ம கவனிக்க போறோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6
என் ஜனங்கள்
அறிவில்லாமையினால்
சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்
ஆகையால்
நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்
ஆகையால்
நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள் பிசாசினால் சங்கரிக்கப்படுகிறார்கள். பிசாசு தேவ ஜனங்களை வீழ்த்தி விடுகிறான், சங்கரிக்கிறான். எதை வச்சு? தன் பலத்தை வச்சு கிடையாது. ஏன் ஒரு தேவ பிள்ளை பிசாசினால் சங்கரிக்கப்படுகிறார்கள்? ரீசன் என்ன? அறிவில்லாமையினால், புரியுதுங்களா? அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். இந்த அறிவு நமக்கு அவசியம். இந்த செவன்த் சென்ஸ் இல்லாவிட்டால் ஒரு தேவ பிள்ளையை பிசாசு சங்கரித்து விடுவான், அவர்களை சுலபமாய் வீழ்த்தி விடுவான். ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனுஷனாகவே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க தொடர நினைச்சீர்கள் என்றால், 6 அறிவை மட்டும் யூஸ் பண்ணி செய்வீர்கள் என்றால் சீக்கிரத்திலே உங்களை வீழ்த்தி போடுவான். இப்ப இந்த 7வது அறிவு, அது இருந்தால்தான் நீங்க சங்கரிக்கப்பட முடியாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாதுங்கிறார். அறிவு, அறிவில்லாமல் தான் சங்காரமாகிறார். இந்த அறிவு எப்படி வருகிறது என்பதை அந்த வசனமே சொல்லுகிறது. திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்.
நீ அறிவை வெறுத்தாய்
ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த செவன்த் சென்ஸ்ல வளருவதற்கு 2 சோர்ஸ் இருக்கிறது, 2 காரியங்கள். 1, வேத வசனம். நீ என் வேதத்தை மறந்தாய்கிறார். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப அந்த அறிவு எங்கிருந்து வருதுன்னா வேத வசனத்திலிருந்து வருகிறது. அதனால இங்க சொல்லுகிறார், என் வேதத்தை நான் கொடுத்தேன், ஆனால் நீ அந்த வேதத்தை நீ ஏற்றுக்கொள்ளலங்கிறார். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போன, அதனால நான் உன்னை தள்ளி விடுவேன்கிறார். வேத வசனம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள் கொடுக்கிறது. இந்த ஏழாம் அறிவை வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கிறது. அதே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இன்னொரு வசனத்தையும் படிப்போம். 8:12 வாசிக்கிறோம். ஓசியா 8:12.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
எப்படி சொல்றார் பாருங்க ஆண்டவர், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேங்கிறார். ஆனால் அவர்கள், என் ஜனங்கள், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே அவன் பிசாசினால் சங்கரிக்கப்படுகிறான். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஏன்? நீ வேதத்தை மறந்தாயினாரு. திருப்பியும் சொல்றார், ஓசியால் சொல்லுவார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். ஆனால் அவர்களோ அதை தன் சொந்த காரியமா நினைக்கிற, அந்நிய காரியமாக எண்ணினார். யாருக்கோ எழுதப்பட்டு யாரோ கொடுத்தது, எதுக்கோ நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நினைக்கிறார். இந்த வேத வசனம் இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது லிட்டரலா உண்மையா இருக்கிறது. வேத புத்தகத்தை, வேத வசனத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிறது. வேதத்தை வாசிக்கிறது இல்ல, வேதத்தை தியானிக்கிறது இல்ல, வேத வசனத்தில் இருக்கிற கருத்துக்களை உள்ளே இருந்து பொக்கிஷத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லை. கடமைக்காக படிக்கிறது, கேலண்டர்ல படிக்கிறது, சும்மா 4 வசனத்தை பார்த்துட்டு நானும் பைபிள் படிச்சேன் உட்கார்ந்துட்டு. வேதம் ஒரு பொக்கிஷம், ஒவ்வொரு வசனத்திற்குள்ளேயும் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ரகசியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்று நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடியது, ஒவ்வொன்று நம்மை உன்னதத்திற்கு ஏறி வருவதற்கு நம்மை வழி நடத்தக்கூடியது. வேத வசனம் சாதாரணமானது கிடையாது. இந்த வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், இதுதான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். இந்த வெளிச்சம் இல்லைன்னா கண்டிப்பாக இடறி போய் விடுவோம். இந்த வேத வசனத்தை அந்நிய காரியமா நினைக்கிற, ஞாயிற்றுக்கிழமை வந்தா சர்ச்சுக்கு வரும்போது சிலர் பைபிள் கொண்டு வரதில்லை. இப்ப நான் இங்க கையை தூக்க சொன்ன நிறைய பேர் வெக்கப்பட்டு போவீங்க. ஒரு சிலர், எத்தனை பேர் கையில பைபிள் இல்ல, பைபிள் இருக்கிறவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேருடைய கை, சிலருடைய கை தூக்காது. எவ்வளவு ஒரு வெக்கக்கேடு, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் இல்லாம வர்றது. வேதத்தை வீட்டில் வாசிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, உட்கார்ந்ததோடு நேரத்தை செலவிடுகிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, கடமைக்காக வாசிக்கிறது இல்ல. வேதம் அது என் ஆண்டவர் எனக்கென்று எழுதி கொடுத்த புத்தகம், என்னை அறிவுள்ளவனாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் கொடுத்தது. பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல சிறந்தவர்களாய் வந்தவர்களை தான் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். வேதத்திற்குள் அபிஷேகம் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அதில் ஆவி இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானதா இருக்கிறது. அது ஆத்மாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் பிரித்தெடுக்கிறதான வல்லமை உள்ளதாய், வகை உள்ளதாய் இருக்கிறது. அவ்வளவு வல்லமை உள்ளதான வேத வசனம். இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அது உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்துவிடும். வேதத்தை சாதாரணமா வாசிக்க கூடாது, வேதத்தை சாதாரணமா வாசிக்க கூடாது. என் வாழ்க்கை, நான் சொல்றேன், நான் எங்கேயுமே நான் பைபிள் காலேஜில் படிச்சது கிடையாது, எங்கேயுமே பைபிள் காலேஜில் படிச்சது கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே அப்பா, இந்த புத்தகத்தை, இந்த வேத புத்தகத்தை புரியக்கூடிய அறிவு எனக்கு இல்லை, நீங்க தான் எனக்கு இதை வெளிப்படுத்தணும். தேவ சமூகத்தில் என்னை பிளாங்க் ஆக்கி வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதற்குள் இருந்து எத்தனையோ பொக்கிஷங்களை, என் அறிவிலே 6வது அறிவிலே படிக்கும் பொழுது 7வது அறிவு மேலிருந்து வரும். கர்த்தர் பேசுவார் பல விஷயம். எடுக்கிற எந்த செய்திகளும், எந்த புக்கை வச்சு, எங்கிட்ட ஏராளமான புக்ஸ் இருக்குது, கன்கார்டன்ஸ் இருக்குது, எத்தனையோ இருக்கு. ஒருபோதும் கன்கார்டன்ஸ் செய்தியை வச்சு ஒரு செய்தி எடுக்க மாட்டேன். ஆண்டவர் கொடுக்கணும் 7வது அறிவு. இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாதான் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். வேதத்தை சாதாரணமா படிக்க கூடாது. அதிலே பார்க்கும் பொழுது நமக்கு அந்த 7வது அறிவு வளருவதற்கு கர்த்தர் அங்கதான் வச்சிருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீங்க டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா, தியானிக்கிறீங்களா, ஒரு வசனத்தை வாசிச்சு அதை கை கொள்வதற்கு ஏதாவது பிரயாசம் எடுக்கிறீங்களா, ஒரு வசனத்தின் மறைபொருளை புரிந்து கொள்வதற்கு படிக்கிறீங்க, புரியல புரியலன்னு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறீங்களா, அதை புரியறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்களா? இல்லையா, ஒரு வசனத்தை படிக்கிறீங்க, எல்லாமே புரியுதா? புரிய மாட்டேங்குது. அது புரியறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க நான் கேட்கிறேன், புரியறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? ஒரு கத்தட்ட கேட்டீங்களா? சரி, கத்தட்ட தான் கேட்டு அது அந்த அளவுக்கு வாங்கறதுக்கு இன்னும் பக்கம் கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்காவது ஒரு போன் பண்ணியாவது கேட்டீங்களா? பாஸ்டர் புரியல, இது என்ன, இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? புரியலன்னு அப்படியே போயிடக்கூடாது. இது புரியலன்னு ஸ்கிப் பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? இன்னைக்கு உலகத்துல பாட புத்தகத்தில் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இந்த லெசன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்வாங்க. பைபிள்ல ஒரு எழுத்தை கூட ஸ்கிப் பண்ண முடியாது. ஆமென். பைபிள் இது எல்லாம் இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல 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 இல்ல, ஒவ்வொரு வார்த்தைகள் ஈவன் அதுல இருக்கிறதான இந்த வம்ச வரலாறு கூட ஸ்கிப் பண்ண முடியாது. அந்த வம்ச வரலாறு 1000 கதைகளை சொல்லும். ஒரு வம்ச வரலாறுக்குள் பார்க்கும் பொழுது அந்த வம்ச வரலாறுக்குள் எந்தெந்த நபர்களை கர்த்தர் எப்படி கொண்டு வரார், அந்த காரியங்கள்லாம் தேவ கிருபையை விளங்க பண்ணும். அதுல நீங்க ஒதுக்கிறதற்கு வேண்டாம் நினைக்கிறதுக்கு ஒரு எழுத்து கூட பைபிள்ல கிடையாது. வேதம் முழுவதும் தேவனுடைய அறிவினால் நிறைந்திருக்கிறது. புரியுதுங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம் மனுஷனுடைய ஞானத்தினால் கொடுக்கப்படவில்லை. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17.
வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ
ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்
நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஞானத்தினால் ஒரு எழுத்து கூட எழுதப்படல, எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அந்த 7th sense பேசுறாரு, அவருடைய ஆத்மாவோடு பேசுறாரு. ஒவ்வொரு தேவ மனுஷங்களோடு அவருடைய ஆத்மாவோடு கர்த்தர் பேசுறாரு, பேசி அதை டிக்டேட் பண்ணி எழுத வைக்கிறார். அப்படி எழுதப்பட்டதான் பைபிள் இல்லையா? பேதுரால மீன் பிடிச்சான், அவனுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு ஞானம் வரும்? பேதுரு எழுதின நிருபத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. சாதாரண மீன் பிடிச்சவன், அவனுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு ஞானம்? யோவான் சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க, அதுல இருக்கிற டெப்த் பைபிள் எங்குமே கிடையாது. அவ்வளவு ஆழ்ந்த ஒரு சப்ஜெக்ட் யோவான் சுவிசேஷம். புதிய ஏற்பாட்டிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தான ஒரு புக் என்னன்னு கேட்டீங்கன்னா யோவான் சுவிசேஷம். ஒவ்வொரு வார்த்தை ஆழ்ந்த ரகசியம் உள்ளது. எழுதுனவன் யாரு? ஒரு மீன் பிடிச்சவர். ஈவன் பவுல் எழுதின நிருபத்துல கூட அந்த டெப்த் பார்க்க முடியாது. பவுல் ஒரு சிறந்த வேத பண்டிதர், ஆனா யோவான் சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வசனங்களுக்கு புரியாது. ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. எழுதுனது யாரு? மீன் பிடிக்கிறவன். அவனுக்கு எப்படி இந்த ஞானம்? அதுதான் 7th sense. ஆவியானவர் அவனோடு பேசுறார், பேசி எழுத வைக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறேன், வேத வசனத்தின் மூலமாக நான் இன்னைக்கு நான் பேச வந்த சப்ஜெக்ட் இது கிடையாது. இன்ட்ரடக்ஷன் எங்க போயிட்டு இருக்குது? இன்னைக்கு இந்த 7th sense வந்து இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு அதிகமாய் உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். வேத வாக்கியங்கள் புரியுதா? இது நான் சாதாரணமான விஷயம் இல்லை, நான் இப்ப சொல்றது எல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறேன், அதன் பிறகு நம்ம சொல்ல வந்த முக்கியமான சப்ஜெக்ட் போவோம். அடுத்தபடியாக இந்த 7 அறிவை, கத்தரை அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த விஷயம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். இங்கே ஒரு ஜபம் இருக்குது, வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆனபடியினாலே
கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள
உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள
உங்கள் அன்பையும் குறித்து
நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி
என் ஜெபங்களில் உங்களை நினைத்து
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும்
நம்முடைய கர்த்தர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனும்
மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான
ஞானத்தையும்
தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும்
போதும். இது ஒரு ஜபம். இது 17-19 வசனம் வரைக்கும் போது இது ஒரு சப்ஜெக்டா எடுத்தா இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசக்கூடிய சப்ஜெக்ட் இதுல இருக்குது. அவ்வளவு ஜபம், இந்த ஜபத்துல ஆழமான காரியம் இருக்குது. இதுல ஒரு பாயிண்ட் இன்னைக்கு தேவையானதை மட்டும் அது மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இங்கே அவர் ஜபிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 17-வது வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். புரியுதா? ஒன்று, வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தரை அறிகிற அறிவு கிடைக்கிறது. இரண்டாவது, இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இரண்டாவது, நமக்கு இந்த 7th சென்ஸ் எப்ப நமக்கு பிரைட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வளரன் கேட்டீங்கன்னா, நமக்குள் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் தான் பிதாவாகிய தேவனை அறிவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இரண்டாவது, நம்ம எது ரொம்ப முக்கியமோ அந்த ரெண்டையுமே நம்ம நெக்லெக்ட் பண்றோம். அதான் ரொம்ப பரிதாபமான விஷயம். சபையானது இன்றைக்கு இப்படி போகிறதுக்கு ரீசன் என்னன்னா, ரெண்டு எது முக்கியமோ அதை போய் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வேண்டாத காரியங்களை பிடித்து கொண்டு வேண்டிய விஷயங்களை, ரொம்ப முக்கியமானவைகளை புறக்கணித்து விடுகிறோம். முதலாவது வேத வசனம், இரண்டாவது அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுக்கிறார். இந்த ஆவி ஞானத்தையும் தெளிவு எதில் கொடுக்கிறார் என்றால், பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியாக அவர் இருக்கிறார். அபிஷேகத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பெறணும். இந்த இடத்துல அபிஷேகம் பெறாமல் யாராவது இருக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெறாமலேயே அப்படியே ஒரு வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. அபிஷேகம் பெறாமல் வாழ்கிற வாழ்க்கை, அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை என்பது சும்மா அப்படி ரோட்ல ஓடுற வாழ்க்கை. அபிஷேகம் பெற்று ஆவியில் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை பறக்கிற வாழ்க்கை. புரியுது? அதுதான் மேலான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அபிஷேகம் பெறாம, நானும் ரட்சிக்கப்பட்ட, நானும் ஒரு கிறிஸ்தி, நானும் சர்ச்சைக்கு போறேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்துறேன், போதும். ரொம்ப லோ லெவல் லைஃப் அது. கிறிஸ்டியன் லைஃப் லோயஸ்ட் லெவல் தான், பேசிக் லெவல். ரட்சிப்பு என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அந்த முதல் படியிலேயே திருப்தியாய் எனக்கு எல்லாம் தெரியும் இருக்க கூடாது. ஏபிசிடி படிச்சு எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் நான் நல்லா தரவாயிட்டேன்னு சொல்லிட்டு கூடாது. நிறைய பேர் அப்படிதான், வெறும் ஏபிசிடி 26 எழுத்து படிச்சு வச்சுட்டு எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், எல்லா எழுத்து எனக்கு தெரியும் காண்டுகிற அந்த கதை தான் இது. சும்மா ரட்சிக்கப்பட்டு விட்டு நான் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. இன்னும் இப்பதான் முதல் படி ஆல்பபெட்டை இப்பதான் படிச்சிருக்கிறீங்க. ரட்சிப்பு என்பது ஜஸ்ட் ஆல்பபெட் தான், அது முதல் படி. ஆவியை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அந்த அபிஷேகத்தை பெற்று சும்மா பட பட படம் ஏதோ பேசிட்டு எனக்கும் ஆவியானவர் இருக்கிறார், இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் தன்னுடைய திட்டத்தை, உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறாரா? ஏதோ பலபலன்னு ஒரு சத்தம் வருது வாயில, அதை வச்சுட்டு நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், இல்ல 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 இல்ல, அதை வச்சுட்டு திருப்தியா இருக்காது. இந்த ஆவியானவர் மூலமாய் பிதாவாகி தேவன் உங்களோடு தொடர்பு கொள்கிறாரா? இந்த ஆவியானவர் உங்களுக்கு வேத வசனத்தின் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? என பைபிளுடைய ஆத்தரை பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவர் உங்களுக்கு வேத வசனத்தின் ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறாரா? இந்த ஆவியானவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் பேசுறாரா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறாரா? உங்க ஃபேமிலி லைஃபை பத்தி பேசுறாரா? உங்கள் ஆபீஸ் விஷயத்தை குறித்து உங்களோட பேசுறாரா? பேசணும். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று யோவான் 16:13 சொல்லுகிறது. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்ப இந்த ஆவியானவர் எதற்காக? தேவனை அறிகிற அறிவை நமக்கு தராரு. மகிமையின் பிதாவானவரை அறிந்து கொள்வதற்கான ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே வேதத்தின் மகத்துவங்கள், ரகசியங்கள் எல்லாவற்றையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கண்டிப்பாக கர்த்தருடைய மகத்துவங்களை ஒருபோது நம்மால் பெற்றுக் கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அதற்குள்ள ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். இது ஆவியானவர் தான். நீங்க ஜெபிக்கும் பொழுது பரம காரியங்களை இந்த அறிவிலே உங்களை விருத்தி அடைய பண்ணுங்கிறவர். புரிதா? ரெண்டு காரியம் நீங்கள் செவன்த் சென்ஸ்ல வளருவதற்கு, ஒன்று வேதத்துக்குள்ள ஆழமா போகணும், ரெண்டாவது ஆவியிலே நிறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஆவியிலே நிறைந்திருக்கிறேன். இந்த ஆவியானவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகணும். சும்மா ரெண்டு வாயில ரெண்டு சத்தம் வருது, இல்ல இல்ல அது இல்ல, பெருசு இல்ல. ஏன் கொடுக்கப்பட்டிருக்க? எவ்வளவு பெரிய ஒரு பிளான்ல கர்த்தர் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம அடிமட்டத்தில் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய உன்னதமான திட்டம் பிதாவை அறிவதற்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா அதுக்கு யூஸ் பண்றது இல்ல. யோசிச்சு பாத்தீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் ரொம்ப உன்னதமானது, ஆனா இன்னைக்கு அதை சபை புரிந்து கொள்வதில்லை. ரொம்ப லோ லெவல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சமாவது மேல வரணும், கொஞ்சமாவது மேல வரணும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் தான், பேசிக்கான பவுண்டேஷன் இவ்வளவு நான் சொன்னது. பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது வேத வசனங்கள், இதுதான் நமக்கு செவன்த் சென்ஸ் வளரப்பட்டது. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன காரியம், நம்ம யாருங்கிறத உங்களுக்கு சொல்றேன். செவன்த் சென்ஸ்ல இன்னைக்கே நாம் தேவ பிள்ளைகள் வெற்றி பெறணும் வாழ்க்கையில. தோல்வி என்கிற வார்த்தைக்கு கிறிஸ்தவத்தில் இடமே கிடையாது. நீங்க சேலஞ்சா சொல்ற தோல்வி என்ற வார்த்தைக்கு கிறிஸ்தவத்தில் இடமே கிடையாது. 100% சக்சஸ் கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்குது. உங்க வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமான எல்லா பகுதியிலையும் 100% சக்சஸ் என்பதுதான் தேவன் நமக்கு நியமித்தது. இதுக்கு பைபிள் கொடுக்கலாம் நிறைய வசன ஆதாரத்தை காட்ட முடியும். சும்மா ரெண்டு வசனத்தை காட்டுறேன். 2 Corinthians 2:14 வாசிக்கலாம்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி,
எல்லா இடங்களிலேயும்
எங்களை கொண்டு
அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்படி, எப்பொழுதும் எல்லா இடம் எப்பொழுதும் எல்லா டைம்லையும் வெற்றி சிறக்கப்படி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவருடைய அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலேயும் வெற்றி. எப்பவுமே சக்சஸ் தான், எல்லா இடத்திலையுமே சக்சஸ் தான். இடம் எனக்கு சரியில்லை அதனால நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் கிடையாது. யோசேப்புக்கு போர்த்திபாரின் வீட்டிலே வெற்றி, தானியேலுக்கு பாபிலோனிலே வெற்றி, இல்ல எல்லா இடத்திலையுமே வெற்றி தான். எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி கிறிஸ்துவுக்குள். புரியுதுல? எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. சில நினைக்கிறோம் சில லைஃப்ல சில பிரச்சனை வந்துட்டேன் அப்படியே தோல்வின்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை என்பது தோல்வி அல்ல. புரியுதா? சில பிரச்சனை ஒரு சின்ன ஒரு ஜர்க் வருதுன்னா உடனே தோல்வி அடைஞ்சு நினைக்கிறேன். தோல்வி கிடையாது. ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமருக்கு எழுதுற நிருபம் 8:36-37 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
கிறிஸ்துவின் அன்பை விட்டு
நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ,
உபத்திரவமோ,
வியாகுலமோ,
வியாகுலமோ,
துன்பமோ,
துன்பமோ,
பசியோ,
பசியோ,
நிர்வாணமோ,
நிர்வாணமோ,
நாசமோசமோ,
நாசமோசமோ,
பட்டயமோ,
பட்டயமோ,
இவை எல்லாவற்றிலேயும்,
இவை எல்லாவற்றிலேயும்
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே.
முற்றும் கவனிச்சீங்களா? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 100% முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நாசம், மோசம், பட்டயம் எல்லாம் எழுதியிருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகள் தோல்வி அல்ல. நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வருதுன்னா தோல்வி கிடையாது. முடிவிலை கர்த்தர் முற்றிலும் நம்மை ஜெயிக்க வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். புரியுதுல? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் இப்ப நான் சொல்றது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். நம்ம லைஃப்ல எனக்கு தோல்வி வந்துருச்சு, தோல்வி வரும், இந்த ஒரு சென்ஸே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆறு அறிவுள்ள மனுஷனுக்கு தான் எனக்கு தோல்வி வந்துருச்சு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் ஒரு சென்ஸ் இருக்கும். ஏழாம் அறிவு படைத்த மனுஷனுக்கு தோல்வி என்ற வார்த்தையே அவனுடைய என்ன சொல்றது அகராதியிலிருந்து எடுத்து போடப்படும். தோல்வி என்ற வார்த்தையே ஒரு தேவப்பிள்ளை மைண்ட்ல இருக்கக்கூடாது. ஆறு அறிவுள்ள மனுஷனுக்கு தான் அந்த தோல்வி என்ற ஒரு எண்ணம் வரணும். ஏழாம் அறிவு வந்த பிறகு தோல்வி என்ற அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது. செவன்த் சென்ஸ்ல பார்க்கும்போது தோல்வி என்ற காரியமே நகராதியில கிடையாது. அது சிக்ஸ்த் லெவல்ல மட்டும்தான் இருக்குது. செவன்த் லெவல்ல தோல்வியே கிடையாது. 100% தோல்வி கிடையாது. வேதம் அதுதானே சொல்லுது, முற்றிலும் ஜெயம். எங்கேயும் ஜெயம், எப்பொழுதும் ஜெயம், தோல்வி என்பதே கிடையாது. எப்பவுமே ஜெயம் தான், தோல்வியே கிடையாது. இப்ப இதை எப்படி நமக்கு சாத்தியம் ஏன்னு கேட்ட, எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் தன்னுடைய பொசிஷனை தெரியாம இருக்கிறதுனால தான் தோல்வி அடைஞ்ச நிலைமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கை தோல்வியாகவே போகுது. ஏன் தெரியுமா? செவன்த் சென்ஸ்க்குள்ள வரல. அந்த செவன்த் லெவல் வரும்பொழுது பிசாசு தட்டிடுறான். சிக்ஸ்த் லெவல்லயே வச்சிருக்கிறான். செவன்த் லெவல்ல கத்தர் கொண்டு வந்தாலும் அது ஆக்டிவேட் ஆனாலும் அது யூஸ் ஆகாதபடி அதை அப்படியே தட்டி வச்சிடறான் பிசாசு. செவன்த் லெவல்ல திங்க் பண்ணவே முடியாதபடி உங்களை தட்டி வச்சதுனாலதான் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா செவன்த் லெவல்ல நீங்க ஃபுளோ ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தோல்வி என்பது உங்க அகராதியிலே கிடையாது. ஆமென். இப்ப உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்றேன். இது நிறைய, இதுவும் பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம், எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிறோம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
தமது ரத்தத்தினாலே,
தமது ரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
ஆமென். நல்ல நிதானமாக கவனிங்க இந்த வார்த்தையே. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, டோட்டலா நம்மளை வாஷ் பண்ணி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின, ஆக்குவ இல்ல ஆக்க போறார் கிடையாது, ஆக்கின, அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை நமக்கு சிந்தினார், என் பாவத்தை மன்னிச்சார். இந்த லெவல்லையே நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழுவியது. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்தார், என்னை மன்னிச்சார், ஏத்துக்கிட்டார். இந்த லெவல்லையே நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே நின்னுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒருவன் கழுவப்படும் பொழுது அவனுடைய பொசிஷன் எந்த லெவலுக்கு சடனம் மாறுது என்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் அதை கவனிக்கிறதுல. பிசாசு இப்படிப்பட்ட வேத வசனங்களை, இதன் ரகசியங்களை மறைத்து விடுகிறான். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு தேவ பிள்ளை ஜெயிச்சிருவான். ஆகையினாலதான் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை மறைத்து நம்மை சங்கரிக்கிறான். ஒரு தேவ பிள்ளையை சங்கரிக்கிறான். அதனாலதான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எப்படிப்பட்ட அறிவு? இந்த வேத வசனத்தை எல்லாம் அறிகிற அறிவில்லாட்டி சங்கரிக்கப்படுவார்கள். அப்ப இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அதே நேரத்தில் என் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தன்னுடைய பிதாவுக்கு முன்னால கொண்டு போய் நீக்க வைக்கிறாரு. எப்படி நீக்க வைக்கிறாரு? என்னை ஒரு ராஜா அப்படி நீக்க வைக்கிறாரு, என்னை ஒரு ஆசாரியன் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல என்னை கொண்டு போய் நீக்க வைக்கிறார். என்னை ஒரு ராஜாவாகவும் என்னை ஒரு ஆசாரியனாகவும் என்னை கொண்டு போய் பிதாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. புரியுதா? இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார். ரட்சித்த பிறகு பிதாவுக்கு கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிதாவே, இவன் ஒரு இங்க ரோட்ல சுத்திட்டு இருந்தான் பிதாவே, நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இவன் குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான் பிதாவே, இவனை குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்படி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன். நம்ம தான் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இவன் ரோட்ல சுத்திட்டு இருந்தான், இவன் குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான், இவன் திருடிட்டு இருந்தான், இவன் பிப்பாக்கி நடிச்சிட்டு இருந்தான், இவனை கொண்டுட்டேன் பிதாவே, இவன் தான் இவன். இன்னைக்கு போஸ்டல் கூட பழைய கேடி பழைய கொலகாரம் தான் போஸ்டல் அடிச்சிடறாங்க கடைசியில். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? ராஜா, பிதாவே இவன் நம்ம ராஜா, இவன் நம்ம ஆசாரியன் அப்படின்னு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நம்முடைய பழச எதையுமே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றதில்ல அவர். நீங்க பழைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கேடியா இருக்கலாம், எவ்வளவு மோசமான ஆளா இருக்கலாம், அதையெல்லாம் சொல்லி இவன் இப்படி எல்லாம் இருந்தான், இவனை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றது கிடையாது. அவர் புதுசா நம்ம எப்படி இருக்கிறோம் அதை மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா, பழச அவர் கழுவும் பொழுதே டோட்டலாக எடுத்துறாரு. எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய அக்கிரம நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன்கிறார். நம்மளை மன்னிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை கழுவும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடுறாரு. நம்ம பழைய வாழ்க்கையில குடிகாரம் திருடன் என்ன பண்ண அதெல்லாம் மறந்துடுறாரு. மறந்துட்டு நம்மளை ராஜாவை மட்டும்தான் பாக்குறாரு. அப்படிதான் கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. வேற எப்படியும் அவர் செய்யறது கிடையாது. புது மனுஷனாய் மாற்றி இப்போ பிதாவுக்கு நம்மளை எப்படி தெரியும்? குடிகாரனா தெரியுமா? ஏமாத்துக்காரனா தெரியுமா? ரோட்ல சுத்தி இருந்தவனா தெரியுமா? எல்லாத்திலயும் ஃபெயில் ஆனவனா தெரியுமா? வாழ்க்கையில எல்லாத்திலயும் அடிமட்டத்துல போனவனா தெரியுமா? ஏமாத்துக்காரனா தெரியுமா? அப்படி எல்லாம் பிதாவுக்கு தெரியாது. பிதாவுக்கு ராஜாவா தான் நம்மளை தெரியும். ஆமென். ஏன்னா அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். ராஜாவா மட்டும்தான் பாக்குறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை ராஜான்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, பிதாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நீங்க மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவே அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு, பிதாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா நமக்கு தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்? செவன்த் சென்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. புரியுதா? இது நடந்து முடிந்து விட்ட காரியம். ராஜா வாக்கினார்னு போட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? 6 அறிவிலேயே இருக்கிறோம். 7 அறிவுக்கு போறதில்ல. நான் ராஜான்றது போறதில்ல. நான் என்ன? நான் இந்த கம்பெனியில வேலை செய்யறேன், நான் டிரைவர், நான் இதுல வேலை செய்யறேன், நான் அதுல வேலை செய்யறேன், நான் நர்ஸ், நான் டாக்டர், நான் லாயர். நம்ம இதுலயே சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் இது 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 இதெல்லாம் கிடையாது. நான் யார்? என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ராஜா. ஆமென். சிக்ஸ்த் சென்ஸ் வந்து நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற பொசிஷனை நமக்கு சொல்லும். செவன்த் சென்ஸ் தான் நம்முடைய ரியாலிட்டிய சொல்லும். புரியுதா உங்களுக்கு? இந்த 6th சென்ஸ் சொல்லுகிறதான பதவி நிரந்தரமானது இல்ல. இந்த உலகத்தோடு முடிவடைய போகிறது. ஆனால் 7th அறிவு சொல்லுகிற பதவி இருக்குது பாருங்க, அதுதான் நிரந்தரமானது. ஆமேன். இந்த உலகத்தில் நம்ம வகிக்கிற எல்லா பதவிகளும் உலகத்தோடு முடிவடையும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம், அதைத்தான் போகஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ யாரு? நான் இது, நான் சோன் சோ, நான் சோன் சோ, நான் சோன் சோ, நான் ராஜா. அதுதான் உண்மை. நான் ஒரு ஆசாரியன். அதுதான் உண்மை. அதுதான் ரியல். மீதி எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது அநித்தியமானது. அநித்தியமானதை பெருசு போக்கஸ் பண்ணாதீங்க, நித்தியமானதை போக்கஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல அநித்தியமானதையே நிறைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க வகிக்கிற பதவி, நீங்க செய்யற வேலை, நீங்க இருக்கிற உங்களுடைய ப்ரொஃபஷன், இதையே மனசுல நினைச்சிருக்காதீங்க. செவன்த் சென்ஸ்ல திங்க் பண்ணுங்க. நான் ஒரு ராஜா என்ற எண்ணம் உங்களுக்கு 24 hours ஓடட்டும். நான் ஒரு ஆசாரியன் என்கிறது 24 hours ஓடட்டும். நம்ம என்ன செய்யறோம், சிக்ஸ்த் சென்ஸ் லெவல்லையே 24 ஹவர்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அதையே சுத்தி சுத்தி அதிலே குழப்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். செவன்த் சென்ஸ் திங்க் பண்றதே கிடையாது. நான் யார், நான் யார், நான் யார். நம்ம செவன்த் சென்ஸ் திங்க் பண்ணாததுனாலதான் பிசாசு, அவன் ஆவிக்குரியவன், பிசாசு ஆவியில் இருக்கிறான், அவன் ஆவி லெவல்ல வந்து நம்ம அடி தள்ளிட்டு போயிடுறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த வேலை செஞ்சாலும், எப்ப இருந்தாலும், எதை செஞ்சாலும் செவன்த் சென்ஸ் திங்கிங்களுக்கு போகணும். குளிக்கிறீங்களா, செவன்த் சென்ஸ்ல இருங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்களா, அப்போ செவன்த் சென்ஸ்ல இருங்க. ரோட்ல நடந்து போறீங்களா, செவன்த் சென்ஸ்ல இருங்க. டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அப்போ செவன்த் சென்ஸ்ல இருங்க. உங்க மைண்ட் வந்து எப்பொழுது நான் யார், என் ஆண்டவரோடு ஒரு நான் ஸ்டாப் கான்டாக்ட் நமக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கணும். இந்த பூமிக்குரிய காரியத்திலே உழன்று உழன்று சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா? நம்முடைய மைண்ட் மேல இருக்கணும், நம்முடைய மைண்ட் செட் மேல இருக்கணும். நான் சொல்றேன், என்னுடைய தனி ஜபத்தில் எப்பவுமே நான் கண்ணையே மூட மாட்டேன், சும்மா நடந்துகிட்டே தான் இருப்பேன். யாரு பார்த்தாக்கா நானும் யோசிப்பேன். சில டைம்ல எங்க மொட்டை மாடியில் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு நடந்துட்டு இருப்பேன். எனக்கு ஒரு விதத்தில் பயமா இருக்கு, அது எவன பக்கத்துல இருக்கிற நடுராத்திரி நடந்துட்டு இருக்கானே எவ்வளவு ஒருத்தர் அப்படி நம்மள யாராவது தப்பா நடிக்க போறாங்களோன்னு தோணும், அதுவும் திடீர் திடீர்னு வரும். ஆனாலும் அந்த 12 மணிக்கு 1 மணிக்கு நடுராத்திரி 1 மணிக்கு மாடியில் நடந்துட்டு இருக்கும் போது கண்டு திறந்துதான் இருக்கும், நடந்துட்டே தான் இருப்பேன். ஆனால் செவன்த் சென்ஸ்லயே போய் போயிட்டு இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம கான்டெக்ட் அங்க மேல போயிட்டே இருக்கும். அதுக்கு கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை, முடங்கால் படியிட வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு ஒரு பொசிஷன்ல வர வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே கண்ண மூடி ஜெபிச்சது கிடையாது, தெரியுமா பைபிள்ல? என்னைக்குமே அவர் கண்ண மூடி ஜெபிக்கல. ஆனால் அவருடைய ஜப கிடக்கு எப்பொழுதுமே பதில் வாங்கினார். ஏன்னா அவர் செவன்த் சென்ஸ்ல போயிட்டு இருந்தார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோவான் 11 41-42 வசனத்தில் சொன்னார். இதை சொல்லும் கொடுத்து கண்ணை திறந்துட்டு தான் சொன்னார். சென்ஸ் தான் முக்கியம், கண்ணு முக்கியம் கிடையாது. புரியுதா? சென்ஸ் தான் முக்கியம், கண்ணு முக்கியம் கிடையாது. அப்போ அவருக்கு பாருங்க, அந்த லெவல்லயே இருந்தாரு. இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் ஒரு ராஜா, அந்த திங்கிங் உங்களுக்கு வரணும். இந்த உலகத்தில் இருக்கிற வகிக்கிற பொசிஷனே நினைச்சிட்டு காத்துக்காதீங்க. நீங்க உங்களுடைய மைண்டை எப்பவுமே அப்படி ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப ராஜா அப்படின்னா இதை பார்த்தா அப்படி இல்லையே, நான் சாதாரணமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, காட்டுறேன் நீங்க சாதாரணம் கிடையாதுன்னு நான் சொல்றேன். எபேசி இருக்கிறது நிருபம் 2:7 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை அவரோடு கூட எழுப்பி,
நம்மை அவரோடு கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார்.
அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இல்லையா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை நம்ம என்ன செய்யறோம், பாடுறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படுகிறது. இப்ப இந்த எபேசியர் நிருபம் 2, இதெல்லாம் பாருங்க, ப்ராஃபட்டிக் வேர்ட், அற்புதமான ரெவலேஷன். இந்த வசனம் எல்லாம் முக்கியமா சொல்ல, எபேசியர் நிருபம் பாத்தீங்கன்னா ரொம்ப செவன்த் சென்ஸ்லயே இருக்கும். கம்ப்ளீட்டா முதல் வசனம் ஆரம்பிக்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தாருங்கிறார். அப்புறம் அதுக்கு பிறகு 2 பார்க்கும் பொழுது, அவர் 5, 6 வரும்பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டங்கிறார். 7 வரும்போது அடுத்த லெவல்ல பேசுறாரு, கிறிஸ்துவுடனே கூட உங்களை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தாரா செய்வாரா? செய்தார், செய்வார் கிடையாது, செய்தார். இனி கர்த்தர் ஒரு நாள் என்னை கொண்டு போய் என்னை அவர் பக்கத்தில் உட்கார வைப்பார், இல்ல 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 இல்ல, செய்தார். ராஜான அவனுக்கு சிங்காசனம் இருக்கணும், அப்படிதானே? ராஜா தரையில உட்காருவான், ராஜா இன்னைக்கு தரையில் உட்காருவானா? வரமாட்டான். ராஜா எங்க இருக்கணும்? சிங்காசனம் இருக்கணும், சேர் இல்ல, சிங்காசனம், சேர் வேற. புரியுதா? ராஜான என்ன செய்யணும், சிங்காசனம் இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்து தரையில் உட்காருன்னு சொன்னாரா? சொல்லுங்க, ரட்சித்து தரையில் உட்காருன்னு சொன்னாரா? தன்னோடு கூட உன்னதங்களில் தன்னோடு கூட உட்கார செய்தார். அவருடைய சீட்ல அந்த சிங்காசனத்தில் சீட் கொடுத்துட்டாரு. புரியுதா? அவர் சும்மா நம்மளை ராஜா ராஜா ராஜான்னு சும்மா நம்மளை ஏமாத்தல. புரியுதா? நீ ராஜா நீ ராஜான்னு சொல்லி நம்மளை ஏமாத்தல. ராஜா இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ராஜான்னு காமிச்சாரு. பிதா சொன்னார், அப்படி யார் ராஜா தானே, அப்ப நம்ம பக்கத்திலே உட்காரட்டுமே. உட்கார வச்சுட்டார். இது உண்மையா பொய்யா? நம்புறீங்களா நம்பலையா? இத நம்புறீங்களா நம்ப முடியும் நம்ப மாட்டீங்களா? இதான் உண்மை. நீங்க நம்பினாலும் இதான் உண்மை, நீங்க நம்பாட்டி இதான் உண்மை. புரியுதா? இதான் உண்மை. இப்ப நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ரெண்டு போஸ்ட். இப்ப என் உங்க மைண்ட்ல எப்பவுமே இந்த ரெண்டு காரியம் இருக்கணும். நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன். நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரி. நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரி. ராஜானாரு உட்கார வச்சிட்டாரு. இப்போ உட்கார வச்சு சும்மா அப்படியே அழகு பார்க்கறதுக்காகவா? இப்ப நான் ராஜான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். ரெண்டாவது ராஜானா என்ன இருக்கணும்? சிங்காசனம் இருக்கணும்னு சொன்னேன். சிங்காசனம் வந்துருச்சு. மூணாவது ராஜானா அவனுக்கு அதிகாரம் இருக்கணும். இல்ல ராஜானா அவனுக்கு அந்த தேசத்தின் மேல் டோட்டல் பவர் இருக்கணும். அவன்தான் ராஜா. அந்த தேசத்திலே மூளை முடுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் அவனுக்கு டோட்டல் பவர் அவனுக்கு இருக்கணும். அவன்தான் ராஜா. அப்படியே பேசி முதல் அதிகாரத்துக்கு வாங்க. முதல் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும்
வல்லமைக்கும்
கர்த்தத்துவத்திற்கும் இம்மையிலே மாத்திரமல்ல
மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய்
அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும்
அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
ஆமாம். இப்ப நல்லா கவனிங்க. எபேசியர் 2:7 சொல்லுகிறது, நம்மை உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்தார். எபேசியர் 1:21 சொல்லுகிறது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வலது பாரசத்தில் பிதா உட்காரும்படி செய்தார். நம்மையும் அவரை போலவே எழுப்பி நம்மையும் அவருடைய வலது பாரசத்தில் அதே சிங்காசனத்தில் நமக்கும் இடம் கொடுத்துட்டார். அடுத்தது எபேசியர் 1:22 பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். எல்லாவற்றையும் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அவருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினாராம். இந்த எல்லாவற்றையும் அப்படின்னா என்னன்றது தெரியும்னா, 20வது வசனத்தை படிச்சுன்னு தெரியும். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. இந்த துறைத்தனம், அதிகாரம், வல்லமை அப்படின்றது என்னன்னு குறித்து கேட்டீங்கன்னா, இதுதான் பிசாசனுடைய ஆதிக்கங்கள். இதை நீங்க இன்னும் நல்லா அறியணும்னா, நான் அதை எடுத்த ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட், அது ரொம்ப டீப்பா போகும். அதை எடுத்து நான் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நான் பினிஷ் பண்ண முடியாம ஆயிடும். எபேசியர் 6வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க அதை இன்னும் நல்லா புரிந்து கொள்ள முடியும். புரியுதுல? 12வது வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு. புரியுதா? துரைத்தன அதிகாரம் என்ன புரியுதா உங்களுக்கு? பிசாசனுடைய ஆதிக்கங்கள். பிசாசனுடைய ஆதிக்கங்கள் தான் அந்த துரைத்தனம், அதிகாரம், வல்லமை. அப்ப அந்த சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை உட்கார வச்சுட்டு, எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகளுக்கு மேலாக நாம் உயர்ந்திருக்கத்தக்கதாக உட்கார வச்சுட்டாராம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல என்ன காரியம் கேட்டீங்கன்னா, இதை நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல பிசாசானவன் செயல்படுகிறான். ஆனால் அவனுக்கு ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளையை மேற்கொள்ளக்கூடிய எந்த வல்லமையும் அதிகாரமும் கிடையாது. அவன் தலை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது நசுக்கப்பட்டு விட்டது. அவனுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகளை கர்த்தர் சிலுவையிலே உரிந்து கொண்டார் என்று கொலோசி நிருபத்தில் நீங்க படிச்சீங்க, இரண்டாம் அதிகாரத்தில் படிச்சீங்களா தெரியும். அங்கே அவர் வல்லமைகள் அதிகாரத்தில் உரிந்து கொண்டார், எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த பொசிஷனுக்கு நம்மளையும் கொண்டு வந்து ஷேர் பண்றாரு, அந்த அத்தாரிட்டியை நமக்கு ஷேர் பண்றார். நல்ல கபடிங்க, சிங்காசனத்தை ஷேர் பண்றவர் வெறும் சேரை மட்டும், அந்த இருக்கிறதால அந்த சிங்காசனத்தை மட்டும் ஷேர் பண்ணல, அதில் இருக்கிற அதிகாரத்தையும் சேர்த்து ஷேர் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு பொசிஷன் கொடுக்கறேன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிறதான எல்லா பவரும் அவங்களுக்கு உண்டு. இப்ப நீங்க உங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்குது, அப்ப அந்த சீட்ன்றது அந்த இடம் பெரிய விஷயம் இல்ல, அதுக்குரிய பவர் அங்க இருக்குது. புரியுதா? ஒரு ஆபீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீட். அந்த சீட்ன்றது அது ஒரு சாதாரண சேர் மாதிரி இருக்கும், அது சாதாரண சேர் இல்ல. அந்த இடத்துல அதுக்குரிய பவர் இருக்குது. அந்த பவர் இருக்கிறது அதுல உட்கார முடியும், பவர் இல்லாத அந்த இடத்துல உட்கார முடியாது இல்லையா? அப்ப நம்மளை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா பவர் இல்லாம நாங்க உட்கார முடியாது. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு பவர் இருக்குது அவன் தான் அந்த சீட்ல உட்கார முடியும். அப்ப நம்ம அந்த சீட்ல உட்கார்ந்து நமக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பவரை சம்பாதிச்சது இயேசு கிறிஸ்து, ஷேர் பண்ணது நமக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப இதை நீங்க எப்படி அப்ளை பண்றது, இதுக்கும் உங்களுக்கு லைஃபுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்க லைஃப்ல ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு தீமையான காரியம் உங்களை சுத்தியிலும் உங்களுக்கு விரோதமா நடக்குது. அந்த தீமையான காரியத்திற்கு யார் காரணம்? பிசாசு காரணம், மனுஷன் கிடையாது, பிசாசு காரணம். ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்யறாங்க, அந்த விரோதமாய் செய்யப்படுகிற அந்த காரியத்துக்கு யார் காரணம்? பிசாசு காரணம். அந்த காரியத்தை செய்கிற மனுஷனோடு நீங்க சண்டை போடும் போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் தான் வரும், பெரிய பிரச்சனையை நீங்க பெருசாக்குவீங்க. புரியுதா? உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தர் செய்யறாங்கன்னா அந்த நபர்கிட்ட போய் நீங்க சண்டைக்கு நின்னீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக்குறீங்க. ஆனால் ஒண்ணு தெரியும், ஆவிக்குரியவன் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். எனக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி இந்த குறிப்பிட்ட நபரை செயல்பட வைக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கண்ணுக்கு மறைவில் இருக்கிறான், அவன் ஆவிக்குரிய லெவல்ல இருக்கிறான், அவன் தான் துரைத்தனம், அவன் தான் அதிகாரம், அவன் தான் அந்த வல்லமையோடு செயல்படுகிறவன். அவனை என்னுடைய சிங்காசனத்துக்கு கீழே கர்த்தர் தள்ளிட்டாரு. எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே சிங்காசனத்துக்கு கீழே இருக்குது, அதற்கு மேலாக என்னை கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார், அவரோடு உட்கார வச்சிருக்கிறார். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் என்னை உட்கார வைத்தவருடைய பெயரை யூஸ் பண்ணி அவனை என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இந்த சீட்ல என்ன உட்கார வச்சிருக்கிறாரு, அவருடைய பெயரை நான் யூஸ் பண்ணனா, அந்த பெயரை யூஸ் பண்ணி எனக்கு விரோதமா என் சிங்காசனத்துக்கு கீழே கால்களில் உட்கார்ந்து என்ன நோண்டிட்டு இருக்கிறான் பாருங்க, அவனை என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். அப்ப நீங்க செய்யற இந்த பிரச்சனை ஒண்ணு வருது, உங்களுடைய ஆபீஸ்ல வருது, தனிப்பட்ட வாழ்க்கையில வருது, குடும்பத்துல வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை தூண்டுகிற பிசாசை ஒண்ணு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அடங்குன்னு சொல்லுங்க, சேஞ்ச் ஆகும் காரியம், ஆட்டோமேட்டிக் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு மாற்றம் வரும். எனக்கு விரோதமாய் வேண்டிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் நீ அடங்குன்னு சொல்லுங்க. உங்களை உட்கார வச்சவருடைய பேரை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ராஜாவாக பேசணும். ராஜானா ராஜாவாகவே பேசணும், கோடையா பேசக்கூடாது. தயவு செய்து அடங்கு. உடனே அவன் ஏமாத்துவான், ஆஹா, அந்த அதிகாரம் ஏன்னா நீங்க யாரு, நமக்கு அந்த அத்தாரிட்டி வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? சரியான திங்கிங் இல்ல, செவன்த் சென்ஸ்ல நம்ம யாருங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. புரியுதா? யாருங்கிறத நம்ம யோசிக்கிறது, செவன்த் சென்ஸ் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யாருங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு, என்ன சும்மா டம்மியா ஒரு போஸ்ட் கொடுத்து உட்கார வைக்கிற என் ஆண்டவர் ஃபுல் பவரோடு என்னை உட்கார வச்சிருக்கிறார். என்னை உட்கார வச்சவருடைய பெயரை யூஸ் பண்ணி எந்த அதிகாரத்தையும் என்னால் அடக்க என்னால் முடியும். முடியும், முடியும், எதையும் என்னால் அடக்க இதால் முடியும். என் ஆண்டவர் என்னை அப்படிப்பட்ட அதிகாரத்தில் என்னை வச்சிருக்கிறார். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, என்னை ராஜாவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார், ராஜாவாகவே வச்சிருக்கார். அப்ப நான் ராஜாவாகவே நான் வாழணும், புரியுது, ராஜாவாகவே நான் வாழணும். அந்த மைண்ட் செட் எனக்கு இருக்கணும். இப்ப நான் 50% தான் எடுத்தேன், டைம் ஆயிடுச்சு, என்ன செய்யறது? ஆசாரியம் இருக்குது, ஆசாரியம் நான் டச்சே பண்ணல. சரியா? அப்போ நமக்கு கர்த்தர் வந்து, அதை நான் உங்களுக்கு பின்னால் எடுக்கிறேன், கர்த்தருக்கு சுத்தமான இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க சொல்லி கிட்ட தெளிவா கொடுத்துட்டார். நான் பின்னால் எடுக்கிறத, ராஜாவாக நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா இருக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலை, எந்த காரியம், அது யாத மோதம் வரட்டும், எப்படி வேணா வரட்டும், எதை பத்தி பயப்படாது. இயேசுவின் நாமத்தில் அடங்குன்னு சொல்லுங்க, அடங்கும், கண்டிப்பா அடங்கும், கண்டிப்பா அடங்கும், கண்டிப்பா அடங்கித்தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பொசிஷன் அது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது. அந்த காரியத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 7th சென்ஸ்ல இன்னைக்கு ஒரு துளி, நியூ டெஸ்டமென்ட் 7th சென்ஸ்ல இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு சின்ன டிராப். என்ன? நான் ஒரு ராஜா. ஆமென். நான் ஒரு ராஜாக்கள் எழுதிருப்போம். ஜெபம் பண்ணலாம். ஜீசஸ், ராஜா மாதிரி எழுதிருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். Glory to Jesus. கர்த்தர் நம்மை புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு வைத்திருக்கிற காரியம் ரொம்ப விசேஷமானது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்துமாவிலே அறிவில்லாமல் போகும் பொழுதுதான் பிசாசு நம்மை சங்கரிக்கிறான். புரியுதுங்களா? நம்ம பிசாசு சங்கரிக்கிறான். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த 7வது அறிவு இல்லைன்னா பிசாசு நம்மளை சங்கரிச்சிருவான். நீங்க ஒரு ராஜாங்கிறது உண்மை, இந்த அறிவை உங்களுக்கு மறைக்கிறான் பிசாசு. இயேசு கிறிஸ்து உங்களோட ராஜான்ட்டாரு, பிதாவாகிய தேவன் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாரு. பார்த்தா அப்படி தெரியலன்னு எல்லாம் பிதா அதை மறுக்கல. இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படியே பிதா அக்செப்ட் பண்ணிட்டாரு. நம்ம தான் அக்செப்ட் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதா? இப்ப சொல்லுங்க, அப்பா என்ன ராஜாவாக்கி இருப்பதற்காக சோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, என்னை ராஜாவாக்கி இருப்பதற்காக சோத்திரம், என்னை உங்களுக்கு முன்பாக என்னை ராஜாவாக வைத்திருப்பதற்காக சோத்திரம், என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை பாவங்களை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை ராஜாவாக வைத்திருப்பதற்காக சோத்திரம், என்னை ராஜாவாக வைத்து என்னை உம்முடைய சிங்காசனத்தில், அந்த ராஜரீக சிங்காசனத்தில் என்னையும் உட்கார வைத்திருப்பதற்காக சோத்திரம். சொல்லுங்க, என்னையும் எனக்கும் சிங்காசனம் கொடுத்திருப்பதற்காக சோத்திரம், என்னையும் அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறீங்க சோத்திரம். அந்த சிங்காசனம் சகல விதமான துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகளுக்கு மேலாக அந்த சிங்காசனம் உயர்ந்திருக்கிறதற்காய் சோத்திரம். இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு முன்பாய் சகல விதமான உலகத்திலே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், பிசாசனுடைய சகல விதமான கிரிகளும் அதற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. என்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்தனுடைய பேரை நான் யூஸ் பண்ணால் சகலமும் எனக்கு முன்பாய் அடங்கி போகும். அல்லேலூயா. என்னை உட்கார வச்சவருடைய பெயரை நான் யூஸ் பண்ண நான் ராஜாவாகவே நான் லீட் பண்ண முடியும். என்னை உட்கார வைத்தவருடைய பெயரை நான் யூஸ் பண்ண நான் ராஜாவாக வாழ முடியும். பிசாசனம் அதை மறுக்கிறதற்கு, அதை ஏமாற்றுகிறதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. என்னை உட்கார வச்சவருடைய பெயரை நான் யூஸ் பண்ணுவேன், அவருடைய பெயரை நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நான் ராஜாவாகவே நான் வாழுவேன். எல்லா சூழ்நிலைகளையும் என்னால் அடக்க முடியும். எந்த பிரச்சனைகளையும் என்னால் மேற்கொள்ள முடியும். எந்த போராட்டங்களையும் என்னால் ஜெயிக்க முடியும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். என்னால் மேற்கொள்ள முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் ஜெயிக்க முடியாத விஷயம் என்று சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு ராஜா. என் இயேசு கிறிஸ்துவினால் நான் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறேன். என் பிதாவினால் நான் ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. எனக்கு கர்த்தருடைய அதிகாரம் உண்டு. கண்டிப்பாக நான் ராஜாவாகவே வாழ முடியும். Glory to Jesus. Hallelujah. எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த நேரத்திலும் எங்களுக்கு நீங்க மனக்கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஏழாம் அறிவிலே எங்களை விருத்தி அடைய பண்ணி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜ் எங்களுக்குள் நீங்க அதிகரிக்க பண்ணி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் நாங்கள் இன்னும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கர்த்தர் இன்னும் மகிமையான விதத்தில் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஜனங்களை எந்த சூழ்நிலைகளும் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அப்பா, இந்த வார்த்தைகளின் மூலமாய் உமது பிள்ளைகள் ஏராளமான வெற்றிகளை கண்டு சாட்சி பகர உதவி செய். மகிமைப்படுங்க. சூழ்நிலைகளை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய். நீங்க பலப்படுத்துறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை இவருடைய இருதயங்களில் இருந்து எடுத்து போடுவதற்கு பிசாசே உனக்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லை என்று சொல்லுகிறேன். இயேசு நாமத்தினாலே இந்த வேத வசனங்களை தேவ பிள்ளைகளை செயல்படுத்துவதை தடுக்க உனக்கு ஒருபோதும் அதிகாரம் இல்லை. இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம்பா. ஆசீர்வதிக்கு காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.